அகில உலக ராகவேந்திர சுவாமி பக்தர்களுக்கு விஜயா காமராஜின் ஆன்மீக வணக்கங்கள்.
இக்கலியுகத்திலே காமதேனுவாக கற்பக விருட்சமாக மந்திராலய புண்ணிய கஷேத்திரத்திலே ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்து இன்றளவும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களுக்கு எனது ஆத்ம நமஸ்காரங்கள். உலகெங்கும் உள்ள அனைத்து ராகவேந்திர சுவாமி பக்தர்களுக்கும் என் இரு கரம் கூப்பிய சிரம் தாழ்த்திய வணக்கங்கள். காஷாய வஸ்திரம். காஷாயம் என்றால் காவி நிறமுடைய உடை. சன்னியாசிகள் அணிந்து கொள்ளக்கூடிய காவி நிறமுடைய உடைதான் காஷாய வஸ்திரம். மந்திராலயத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள அனைத்து மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் சிலாரூப பிருந்தாவனங்களிலும் ஏகப்பட்ட சாநித்தியங்கள் உண்டு. மந்திராலயத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொன்றும் அபூர்வமான சக்திகளை கொண்டது. எதை பார்த்தாலும் மகிமை நிரம்பியது. அப்பேற்பட்ட மந்திராலயத்தில் ஜீவனோடு இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு முன்பு அவருடைய காஷாய வஸ்திரம் எப்படி பேசுகிறது, அதாவது பேசும் பிருந்தாவனம் போல பேசும் காஷாய வஸ்திரம், ஸ்ரீ ராகவேந்திரரின் உடலின் இடைதொட்ட உடை எப்படி பேசுகின்றது, ஒரு உயிரற்ற ஜடப்பொருளுக்கு எப்படி பேசும் சக்தியும் குறிப்பால் பொருள் உணர்த்தும் சக்தியும் வரப்பெற்றது என்பதை பார்க்கலாம். ராகவேந்திர சுவாமிகள் கும்பகோணத்தில் தங்கியிருக்கின்ற காலம். பகவானின் தரிசனத்திற்காக மூன்று அந்தணர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருந்து கும்பகோணத்துக்கு வர்றான். வர மூணு பேரும் ஸ்ரீமடத்துக்கு போறதுக்கு முன்னாடி காவேரி நதியில ஸ்நானத்தை பண்ணிட்டு சுவாமியை பார்க்கலாம்னு பிளான் பண்றான். அப்ப பார்த்து வந்தது வந்தாச்சு. திடீர்னு இந்த மூணு பேர்ல ஒருத்தருக்கு மனசுல திடீர்னு ஒரு சந்தேகம். எவ்வளோ கஷ்டப்பட்டு கர்நாடகால இருந்து கும்பகோணம் வந்திருக்கோம், நிஜமாவே இந்த ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஏதாவது சக்தி இருக்குமா, உண்மையிலே இவர் பெரிய மகான் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம். எப்பேற்பட்ட சந்தேகம் பாருங்க. இப்ப மாதிரிலாம் அப்ப ரொம்ப ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் நம்மளால நினைச்ச உடனேலாம் டிராவல் பண்ணி எல்லாம் வர முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம பாட்டுல கிளம்பி வந்துட்டோமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேக தொத்து வியாதி பக்கத்துல இருந்தவருக்கும் வந்துடுறது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பரவக்கூடிய ஒரு தொத்து வியாதி இல்லையா, சந்தேகம் அவநம்பிக்கை இதெல்லாம். அப்ப மூணாவதா இருக்கிறவர் சொல்றார், நாம ஒரு டெஸ்ட் வைக்கலாம். யாருக்கு? ராகவேந்திர சுவாமிக்கு. மகானுக்கு மனிதன் வைக்கும் டெஸ்ட். அதாவது நம்ம ஆளாளுக்கு ஒரு பட்சணத்தை மனசுல நினைச்சுக்கலாம், ஒருத்தரும் ஒருத்தருக்கு அதை பத்தி சொல்லிக்க வேண்டாம். அந்த குறிப்பிட்ட பட்சணத்தை இன்னைக்கு மத்தியானம் நம்ம சாப்பிடுற தீர்த்த பிரசாதத்துல நமக்கு இலையில போட்டாக்க நிஜமாவே ராகவேந்திர சுவாமிகள் சர்வசக்தி படைச்சவர் நம்ம எல்லாம் ஒத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். முடிவு பண்ணிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு பட்சணத்தை மனசுல நினைச்சுட்டு யாரும் யாருக்கும் நான் என்னது நினைச்சேன் நான் என்னது நினைச்சேன்னு சொல்லிக்கல. அதாவது முதல் ஆசாமி நினைச்சது ரெண்டாவது நபருக்கோ, ரெண்டாவது ஆசாமி நினைச்சது மூணாவது மனுஷனுக்கோ, இல்ல இந்த மூணாவது மனுஷன் நினைச்சது முதல் ஆசாமிக்கோ தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு அக்ரிமெண்ட் அவளுக்குள்ள அவ போட்டுக்கிறான். ஏன்னா அவளுக்கு வந்து ராகவேந்திர சாமிய டெஸ்ட் பண்ணணும். பேசி முடித்து விட்ட இந்த மூன்று அந்தணர்களும் நதியில் ஸ்நானம் செய்ய வருகிறார்கள். அங்க ஸ்ரீமடத்து சீடர் ஒருத்தர் ராகவேந்திர சாமியுடைய காஷாய வஸ்திரத்தை துவைத்துக் கொண்டிருக்கின்றார். நதியில் மூவரும் இறங்கியதும் கையில் காஷாய வஸ்திரம் வைத்திருந்த சீடர் திரும்பி பார்த்து, சீக்கிரமா குளிச்சுட்டு சமஸ்தான பூஜைக்கு வாங்கோ, பூஜை முடிச்ச உடனே தீர்த்த பிரசாதம் சாப்பிட்டு போங்கோ, அதுல நீங்க என்னெல்லாம் பட்சணத்தை மனசுல நினைச்சுன்னு வந்தீர்களோ அத்தனையும் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்கின்றார். தூக்கி வாரி போடுகிறது மூன்று அந்தணர்களுக்கும். ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கும் அப்பால் நாம் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டு வந்த இந்த விஷயம் இங்கு இருக்கும் இவருக்கு எப்படி தெரிந்தது என்று எண்ணி ஒரு பயம் கலந்த குழப்பத்துடன் இருக்கின்றார்கள். மூவரும் இறங்கி ஆற்றிலே குளிக்கிறார்கள். ஸ்ரீமடத்து சிப்பந்தி இப்போது காஷாய வஸ்திரத்தை துவைத்து அருகே இருந்த ஒரு கல்லின் மீது வைத்து விட்டு தான் ஸ்நானம் செய்கின்றார். அப்போ அவரு கிட்ட வந்த இந்த மூணு பேரும், நாங்க மனசுல நினைச்சுட்டு இருந்த இந்த பட்சண விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஸ்ரீமடத்து சிப்பந்தியோ, பட்சணமா, என்ன பட்சணம், நான் ஒன்னும் அதை பத்தினா எதுவுமே பேசவே இல்லையே, நான் உங்களை பார்க்கவே இல்லையே, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியலையே. நான் ஸ்ரீமடத்துல வேலை செய்யற ஒரு சாதாரண சிஷ்யன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற. இந்த மூன்று அந்தணர்களுக்கும் குழப்பம் மட்டும் இல்ல, பயமும் வந்துடுறது. ஸ்ரீமடத்து சீடரோ குளித்து விட்டு துவைத்து மடியான காஷாய வஸ்திரத்தை எடுத்து தன் புஜத்தில் போட்டுக்கொண்டு மீண்டும் இவர்களை திரும்பி பார்த்து, அனாவசிய மனசுல சஞ்சலம் வச்சுக்க வேண்டாம், சீக்கிரமா குளிச்சுட்டு சமஸ்தான பூஜைக்கு வாங்கோ. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தீர்த்த பிரசாதம் சாப்பிடுங்கோ, அதுல உங்களுக்குடைய பட்சணங்கள் பரிமாறப்படும் என்று சொல்லிவிட்டு விறு விறு என்று தன்னுடைய நடையை கட்டுகின்றார். இதிலிருந்து ஒன்று புரிகிறது, ராகவேந்திரரின் இடை உடுத்திய உடை சிப்பந்தியின் கையில் இருக்கும் போது அவரால் அடுத்தவர் மனதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சொல்ல முடிகிறது. அதே காஷாய வஸ்திரம் கல்லின் மீது வைக்கப்பட்ட போது அவர் சாதாரண மனிதராக இருக்கின்றார். இங்கே இவர் கையில் இருக்கும் காஷாய வஸ்திரமானது தன் சீடனிடத்தில் பேசுகிறது, ஆகவே அது பேசும் காஷாய வஸ்திரம் ஆகின்றது. அந்தணர்கள் மூவரும் விரைவாக குளித்து விட்டு பூஜையில் கலந்து கொண்டு விட்டு தீர்த்த பிரசாதத்திற்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உணவு பரிமாறுபவர்களிடம் வந்து இன்னென்ன பட்சணங்கள் இன்னென்ன இலைகளில் பரிமாறப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லிவிடுகின்றார். அதாவது முதலாம் அவர் என்ன பட்சணம் நினைத்து கொண்டு வந்தாரோ அவருக்கும், இரண்டாம் அவர் என்ன பட்சணம் நினைத்து கொண்டு வந்தாரோ அது அவருக்கும், மூன்றாம் அவர் என்ன பட்சணம் தன் மனதில் நினைத்து கொண்டு வந்தாரோ அது மூன்றாம் நபருக்கும் பரிமாறப்பட்டது. மற்ற பக்தர்களுக்கு பிற அனைத்து பிரசாதங்களும் பரிமாறப்பட்டன. மூன்று பேருக்கும் உணவை உட்கொள்ள முடியவில்லை, கண்கள் குளமாகி போயின, வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை, குரல் தழுதழுக்க தொண்டை அடைக்க, மிகப்பெரிய அபச்சாரம் செய்து விட்டோமே என்று மனதார வருந்தி மந்திராட்சதை வாங்க ராகவேந்திர சுவாமிகளிடம் செல்கின்றார்கள். நமஸ்காரம் பண்ணி எழுந்தவர்களிடம் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர், என்ன மூணு பேரும் திருப்தியா சாப்பிட்டேளா, நீங்க நினைச்ச பட்சணம்லாம் உங்க இலையில வந்துதா, பரிமாறினாளா என்று வாத்சல்யத்துடன் கேட்கின்றார். குலுங்கி குலுங்கி அழுது, தெரியாமல் அபச்சாரம் செய்து விட்டோம், நீங்கள் எங்களை சமிக்க வேண்டும் என்று ராகவேந்திர சுவாமிகளின் பாதங்களை பற்றி கொண்டு கதறுகிறார்கள். கருணாமூர்த்தி அல்லவா நம் ராகவேந்திர சுவாமிகள். அவர்களை சமாதானப்படுத்தி தான் பிருந்தாவன பிரவேசம் செய்த பிறகு தன்னுடைய மூல பிருந்தாவனத்தை தொட்டு பூஜை செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அந்த மூன்று அந்தணர்களின் குடும்பங்களுக்கும் அவருடைய வாரிசுதாரர்களுக்கும் உடனே பட்டயம் எழுதி தருகின்றார். அதைத்தான் அவர்கள் இன்றளவும் பொக்கிஷமாக பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு அவர்களே இன்றும் மந்திராலய மூல ஜீவ பிருந்தாவனத்தை தொட்டு பூஜை செய்து வருகிறார்கள். இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனித்தே ஆக வேண்டும். நாம் செய்யும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் நம் தாய் மட்டும்தான் பொறுத்துக் கொள்வாள். ஆனால் நம் ராகவேந்திர சுவாமிகளோ அதைவிட ஒரு படி மேலே போய் தாயினும் சால பரிந்து என்று சொல்வார்களே, அதை போல தன் சக்தியை சோதிக்க வந்தவர்களுக்கு தன் காஷாய வஸ்திரத்தால் பேசி தனது கருணையின் பரம புண்ணியத்தை தந்திருக்கின்றார். ராகவேந்திர சுவாமிகளின் உடல் தொடும் உடையாம் காஷாய வஸ்திரத்திற்கு மட்டுமல்ல, அவர் கண்களில் இருந்து வரும் காந்த அருள் பார்வைக்கும் கரங்களால் தரும் தீர்த்த அட்சதை பிரசாதங்களுக்கும் மட்டுமே உலகின் மிகப்பெரிய ஔஷதமாகும். அவரது மிருத்திகையின் மகிமைக்கோ எல்லையே இல்லை. காஷாய வஸ்திரமும் கையில் கமண்டலமும் கண்களில் காருண்யமும் கனகமணி கண்டத்தில் துளசி மாலையும் கண்டவர்தம் மனமுருக கொண்டனின் திருக்கோலம் காமதேனுவே கற்பக விருட்சமே கரம் குவித்தேன் உனக்கு வரமளிப்பாய் எமக்கு. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச கஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே.